ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை 25 பாசுரம். ஒருத்தி மகனாய். இந்த பாசுரத்திலே அண்டாள் கண்ணனுடைய பிறந்த பிரகாரத்தையும் வளர்ந்த பிரகாரத்தையும் அருளி செய்து அதிலே ஈடுபடுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா என்ன பிறந்து என்ன அருளி செய்துள்ளாள்? எம்பெருமான் கீழே இந்த பூலோகத்துக்கு வர வேணும் என்னார். நரசிம்மன் அவதரித்தார் போலே தூணிலிருந்து வரலாம், அல்லது கஜேந்திரன் யானைக்காக என்னை ரட்சிக்க கருடன் மீது பறந்து வந்தானே, அப்படி வந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் கர்ப்பவாசம் பண்ணி எம்பெருமான் பிறந்திருக்கிறானே என்று ஈடுபடுகிறாள். மேலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்மம் காரணமாக பிறக்கக்கூடியவர்கள், அவர்களைப் போலேயே எம்பெருமான் பிறந்தான். அவர்களுக்கு சோபனம் சொல்ல ஆள் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை இந்த லோகத்தில் பிறக்கிறதுன்னா சோபனம் சொல்லுவார்கள், ஒரு விளக்கு ஏற்று வைப்பார்கள். இப்படி எல்லாரும் குழந்தை பிறந்து விட்டது என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் சர்வேஸ்வரனான எம்பெருமான் பிறந்திருக்கிறான், சோபனம் சொல்ல யாரும் இல்லை. பிறந்தது சிறைச்சாலையிலே ஒரு இருளிலே. மேலும் ஒரு விளக்காவது யாராவது ஏற்றி வைத்திருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது என்று நாயனார் காட்டியருள்கிறார். மேலும் ஆழ்வார்கள் எம்பெருமானை தோணினான் என்று சொல்வதைக் காட்டிலும் பிறந்தான் என்று அருளி செய்கிறார்கள். புராணங்கள்லாம் எம்பெருமான் தோணினான், ஆவிர்பூதம் மகாத்மனா என்று தெரிவிக்கின்றன. அதாவது நம்ம போல பிறக்காமல், கர்மமசியனாக பிறக்காமல் எம்பெருமான் பிறந்ததனாலே அவனை ஆவிர்பவித்தான், தோன்றினான் என்னே சொல்லுகிறார்கள். ஆனால் ஆழ்வார்களோ இவனை பிறந்தான் என்னை தெரிவிக்கிறார்கள். ஏன்னா எம்பெருமானுக்கு அதுதான் இஷ்டம். இங்கே நாயனாருடைய சீசுக்தி, கர்ப்பத்தில் தோஷஸ்பர்ஷம் இல்லை என்கைக்காக ஆவிர்பவித்தான்னு புராணங்கள் சொல்லுகின்றன. ஆவிர்பவித்தான் என்கிறது கர்ப்பத்தில் தோஷஸ்பர்ஷம் இல்லை என்கைக்காக. நித்தியசூரிகள் சேவிக்க இருக்கிறவன் சம்சாரத்திலே பிறந்த இக்குணம் இழக்க ஒண்ணாதென்னு ரிஷிகளைப் போலே ஆவிர்பவித்தான் என்று அவத்தியம் சொல்லாதே, நிரம்பெறும்படி பிறந்தான் என்பவர்கள் ஆழ்வார்கள் என்று நாயனாருடைய சீசுக்தி. அவர் ரிஷிகள்லாம் உனக்கு கர்மஸ்பர்ஷம் இல்லை என்பதற்காக தோன்றினான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆழ்வார்களோ எப்பேற்பட்ட மகாகுணம், சர்வேஸ்வரனான எம்பெருமான் இங்க வந்து பிறந்திருக்கிறானே என்ன, இது அவனுக்கு ஒரு தேஜஸாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு அபத்தியம், ஒரு இழுக்கு போல இருக்கிறதாம் தோன்றினான் என்று சொன்னால். அதனால தோன்றினான் என்று சொல்லாமல் நிரம்பரும்படி பிறந்தான் என்பவர்கள் ஆழ்வார்கள். இன்னும் முக்கியமாக நம்மாழ்வார் எம்பெருமானுடைய இந்த ஜென்மத்தையும் கர்மத்தையும் உகந்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று அருள் செய்கிறார். 5:10 திருவாய்மொழி முதல் பாசுரம். எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அருளி செய்து 6 காலம் மயங்கி விழுந்து விடுகிறார். எம்பெருமானுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, வளர்ப்பு எப்படிப்பட்டது என்று நினைத்து மோகங்கதரானார் என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். மேலும் ஒழித்து வளர என்ன, பிறந்ததுதான் இப்படி பிறந்து விட்டான், சரி வளர்ந்த இடத்திலாவது எல்லாரைப் போலவும் வளர்ந்தானா என்னால் அப்படி இல்லை. விஷதிருஷ்டிகளான பூதனாதிகள் கண்பட ஒண்ணாதுன்னு நாட்டார் செய்வன செய்ய பெறாதே, நிலவரைகளிலேயே வளர்ந்தது என்று அவன் தாய் கண்ணனுடைய தாய் யசோதை எம்பெருமானை மறைத்து மறைத்து வளர்க்கிறாளாம். ஊரறிய எல்லாரும் காணும்படியாக பிறக்கவில்லை, வளர்ந்ததாவது ஊர்கான வளர்ந்தானான்னா அதுவும் இல்லை. பூதனாதிகள் பூதனை சகடாசுரன் போல்வார் வந்து துன்புறுத்துகிறார்கள், அதனாலே மறைத்தே வளர்த்தாள் அசோதை என்று காட்டப்படுகிறது. அனுகூலர் கண்ணுக்கே படவிடாதவள் பிரதிகூலர் கண்பட ஒட்டுவளோ, கண்ணின் பின் போகேல் என்ன. கன்று குட்டிகள் ரொம்ப கண்ணனிடத்திலே ஈடுபாடு கொண்டவை அனுகூலர், அவைகள பின்னகை கூட போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவள் அசுரர்கள், அவர்கள் கண்பட விடுவளோ என்று காட்டுகிறார் இங்கே நாயனர். ஒழித்து வளர இன்னும் உகப்பார் சதா தரிசனம் பண்ணி அனுபவிக்க கடவுள் வஸ்து கண்ணுக்கு தோற்றாதபடி மறைக்க வேண்டும்படி கள்ளர்பட்டது படுவதே என்ன அவதரிக்க செய்தே அந்தர்யாமி பட்டது பட்டான். என்ன அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கும் பொழுது யார் கண்ணுக்கும் தோத்தாமல் உள்ளே இருப்பது போல சிறைப்பட்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படித்தான் வளர்ந்தான். இனி இங்கே ஆண்டாள் ஈடுபடுகிறார். அப்போலவே நம்மாழ்வாரும் பிறந்த ஆறும் வளர்ந்த ஆறும் என அனுபவிக்கிறார். அடுத்து ஒருத்தி மகனாய் என்ன யசோதை தானே வளர்த்தாள். அப்ப யசோதை மகனாய் என்று சொல்லியிருக்கலாம். ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா என்ன ஏன் ஆண்டாள் நாய்ச்சியார் அருளை செய்தாள் என்று கேட்டுக்கொண்டு நாயனார் பத்தானாள் என்னுமா போலே என்ன காட்டி அருள்கிறார். பெரியாழ்வார் கண்ணன் அவதரித்த தினத்தை சொல்லும் பொழுது அத்தத்தின் பத்தானாள் என்ன தேவகிதன் வயத்தில் மத்தக்கழித்து வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்னிய அச்சுதன் என்று அருள் செய்கிறார். இங்கே அத்தத்தின் பத்தா நாள் என்று மறைத்து அருள் செய்கிறார். ஏன் சொல்லவில்லை அந்த தினத்தை என்ன ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தான் என்று ஏன் சொல்லவில்லைன்னா மங்களாசாசனபரர் ஆகையாலே என்று காட்டுகிறார்கள். அந்த கண்ணனுக்கு என்ன தீங்கு நேருமோ என்று பயப்பட்டு பிறந்த நாள் தெரிந்தால் அதை வைத்து அபிசாரம் பண்ணலாமாம். அதனால குழந்தைக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்பதற்காக மறைத்து அத்தத்தின் பத்தா நாள் என்று அத்தத்திலேருந்து பத்து நாளா அதற்கு முன்னாடி பத்து நாளா இல்லை அத்தத்தை ஹஸ்தத்தை சேர்த்து என்னணுமா சேர்க்காமல் என்னணுமான்னு இப்படி யோசிப்பதற்குள்ளே கண்ணன் பெரிதாக வளர்ந்து விடுவான் என்று மங்களாசாசன பரர் ஆகையாலே மறைத்து சொல்லுகிறார் என்று அங்கே காட்டப்படுகிறது. அதைப்போலவே இங்கே இந்நாள் என்னாதே மறைத்து போருகிறார்கள் பொல்லாங்கு உளையும் என்னும் அச்சத்தாலே பத்தா நாள் என்னுமா போலே என்று இங்கேயும் காட்டப்பட்டுள்ளது. அடுத்து திருத்தக்க செல்வம் என்று அருளி செய்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்ன இங்கே திருத்தக்க செல்வம் என்ன சிறியப்பதித்துவத்தால் வந்த சம்பத்து என்று பிராட்டியினாலே எம்பெருமானுக்கு ஏற்பட்ட பெருமை மேன்மை என்று ஒரு அர்த்தம். அல்லது பிராட்டியே மேல் விழுந்து ஆசைப்படும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் என்று திருவுக்கு தக்க செல்வமாக பெரிய பிராட்டியாருக்கு சம்பத்தாக செல்வமாக எம்பெருமான் இருக்கிறான் இன்னும் ரெண்டு அர்த்தங்களையும் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இங்கே திருத்தக்க செல்வம் என்ன இங்கே செல்வச்சிறுமியர்கள் இவரெல்லாம் செல்வச்சிறுமியர்கள் என்று முதல் பாசுரத்திலே திருப்பாவையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி செல்வச்சிறுமியர்களாக இருக்கிறார்கள். எம்பெருமானும் திருத்தக்க செல்வமாக இருக்கிறான் இன்னும் இந்த சிறுமியர்களுக்கும் செல்வமாக இருக்கிறான் என்று காட்டப்படுகிறது. இதற்கு மேற்கோளாக பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இந்திரனோடு என்கிற திருவள்ளரை விஷயமான பதிகத்திலே எம்பெருமானை செல்வத்தினால் வளருபிள்ளாய் என அருளி செய்கிறார் பெரியாழ்வார். கடைசி பாசுரத்திலேயும் போதமறு செல்வக் கொழுந்து புனர் திருவள்ளரையான் என்று அருளி செய்கிறார். ஆக போதமறு செல்வக் கொழுந்துன்னு பிராட்டி அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளரையில் இருக்கக்கூடிய பிராட்டி பங்கைய செல்வி நாய்ச்சியார் அவளே பிரதானையாக இருக்கிறாள் என அந்த ஊரிலே அவளே புறப்பாடுகளிலே முன்னாடி எழுந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்படி பங்கைய செல்வி பிரதானையாக இருக்கிறாள். அந்த செந்தாமரை கண்ணன் அப்பிரதானனாக இருக்கிறானா எப்படி ஒரு கொள்கொம்பிலே கொடி படர்கிறதுன்னா இந்த கொம்பு தெரியாது மேலே படர்கிற அந்த கொடி தானே தெரியும். அப்படித்தான் பிராட்டி கொடி போன்றவள் எம்பெருமான் கொம்பாக இருக்கிறான் உபக்கணமாக இருக்கிறான் அங்கே மணவாள மாமணிகளுடைய வியாக்கியானம். இப்படி செல்வ கொழுந்தாக பிராட்டி இருக்கிறாள் எம்பெருமான் செல்வத்தினால் வளர் பிள்ளையாக இருக்கான் அது இரண்டையும் சேர்க்கிறார் இங்கே நாயனார். பெரிய பிராட்டியார் போதமர் செல்வ கொழுந்தான பெரிய பிராட்டியாருக்கு தகுதியாயிருக்கும் செல்வத்தினால் வளர் பிள்ளையுடைய செல்வு பிராட்டியுடைய செல்வத்துக்கு சம்பத்துக்கு தகுதியாக இருக்காம் எம்பெருமானுடைய செல்வம் என இங்கே அந்த பெரியாழ்வார் திருமுடைய பாசுரத்தையும் இந்த பாசுரத்தையும் திருப்பாவையினுடைய இந்த பாசுரத்தையும் கோர்த்து அருளி செய்கிறார் நாயனார். கடைசியாக வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்ன ஆண்டாள் அருளி செய்கிறாள். வருத்தம் தீர வேண்டும் மகிழவும் வேணும் என இத்தனை காலமாக எவ்வருமானை பிரிந்திருந்தார்கள் இந்த பெண்கள். அந்த துக்கமானது போக வேணும். மேலும் கைவல்யார்த்தியை போல வெறும் துக்க நிவர்த்தி மட்டும் இல்லாமல் இஷ்டப்பிராப்தியும் வேணும். அதாவது அனுசந்தான காலத்திலே இனிமையாக இருக்கிறது என மகிழவும் வேணும், துக்க நிவர்த்தி வருத்தமும் தீர வேணும் என்கிறாள் ஆண்டாள். இங்கே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார் நாயனார். பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என பாடி எம்பெருமானை பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து இசை மாலைகள் ஏற்றி மேவப்பெத்தேன் வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வியா என இது திருவாய்மொழியிலே 4 5 திருவாய்மொழி 2 பாசுரம். இங்கே வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வியா என துக்க நிவர்த்தியானது ஏற்படுகிறது. அவசியம் அனுபோக்தவ்யம் என்கிறபடியே அனுபவித்தால் அல்லது நசிக்க கடவதல்லாத கர்மங்கள் அடைய நசித்து என ஈட்டு ஸ்ரீசுக்தி. அதாவது கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேணும் தீர்க்க வேணும் என்னும்படியான பாபங்கள் எல்லாம் நசித்து விட்டனா என அனுபவிக்காமல் நசித்து விட்டனா என்ன இங்கே ஆழ்வார் காட்டறிகிறார். உடனே அடுத்த பாசுரத்திலேயே வருத்தம் மட்டும் தீரவில்லை மகிழ்ந்தேன் என்கிறார். வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தா என்ன அபிமத சித்தியும் உண்டாயிற்று என்று காட்டப்படுகிறது. வீவின்னிக்கே அதாவது ஒரு விச்சேதமும் இன்னிக்கே ஒரு க்ஷணப்பொழுது கூட பிரிவில்லாதபடியான எப்பொழுதுமாக இன்பமாய் ஆனந்தமாய் அதுதானே எவ்வளவு போதும் எனில் மிக எல்லை நிகழ்ந்தா என்ன இதற்கு மேல் இல்லை என்னும்படியான எல்லையிலே அவ்வளவு ஆனந்தத்தை ஆழ்வார் பெற்றார் என்று காட்டப்படுகிறது. ஆண்டாள் எப்படி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று காட்டியருளினாளோ அதே போல நம்மாழ்வாரும் இந்த 2 பாசுரங்களிலே வருத்தம் தீர்ந்ததையும் மகிழ்ந்ததையும் அருளி செய்துள்ளார். ஆக எப்படி ஆண்டாள் நாய்ச்சியார் மற்ற ஆழ்வாருடைய பாசுரங்களை உட்கொண்டு அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததி என்று காட்டியருளினாள் என்பதை ஓரிரு விஷயங்கள் கொண்டு ஒருத்தி மகனாய் பாசுரத்தை அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.